ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அணுவிற்குள் அணுவாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவார்கள். எல்லாருக்குள்ளிருந்தும் எல்லா விதமான காரியங்களுக்கும் ஆதார சக்தி பகவான் தான். இப்ப மண்ணில் கொண்டு ஒரு விதைய விதைக்கிறோம், மேல ஜலம் விடுறோம், ஆனா அந்த விதைக்குள்ளேந்து ஒரு முளை வருது பாருங்க. அதுக்கு அது பெருமை பார்த்தா சாதாரண நம்ம கையில பிச்சு போடவுன்னா பிச்சு போயிடுறது அவ்வளவுதான் இல்லையா. ஆனா அந்த விதைக்குள்ள ஒரு சக்தி உட்காந்துருக்கு பாருங்க. அது அழகா அந்த மண்ணில் பதைச்சு ஜலம் எல்லாம் பட்டு அது ஆக்சிஜன் எல்லாம் எடுத்துண்டு அதுக்குள்ளேந்து ஒரு இலைய அது உண்டாக்குறது. அப்ப அதுக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு சக்தி ஒளிஞ்சுட்டு இருக்கு. ஆலமரத்தினுடைய விதைய பார்க்கணும், ரொம்ப சின்ன விதை, ரொம்ப பிடிச்சா இருக்கும். ஆலம் விதை வந்து இதெல்லாம் விதையான்னு கூட நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆனா அந்த ஒரு விதையிலேந்து உண்டாகிற ஆலமரம் பல நூறு ஆண்டுகள் அது பாட்டுக்கு கிலோமீட்டர் கணக்கில் அப்படி போயிட்டே இருந்தாலும் ஆள் போல் அப்படின்னு இல்லையா வாழ்த்தும் பொழுது ஆள் போல் அப்படின்னு சொல்லுவார். இந்த ஆலமரம் வளர்ந்துட்டே போகும். அப்ப இவ்வளவு பெரிய ஆலமரத்துக்கான விதைக்குள்ள இருக்கக்கூடிய சக்தி இவ்வளவு பெருசா இருக்கு, இதை விட பெருசு. அப்ப ஒவ்வொரு ஜீவனுக்குள்ளையும் அபரிமிதமான சக்தி, நல்லா அந்த வார்த்தையை புரிஞ்சு வச்சுக்கோ, அபரிமிதமான சக்தி. நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான சக்தியை காட்டிலும் பல கோடி மடங்கு அதிகமான சக்தி நமக்குள்ள இருக்கு. அந்த பல கோடி மடங்கு அதிகமான சக்தி தான் பகவான். அப்ப அந்த சக்தியை நாம உணரணும், அனுபவிக்கணும். பெண் பிள்ளை வாக்கியம் அந்த சக்தியினுடைய ஆழத்தை புரிஞ்சு பேசக்கூடிய வாக்கியம். இவ்வளோ பெரிய பகவான் இருக்கான் அப்படின்னு அவள் உணர்றாள். அந்த அவ்வளோ பெரிய பகவானுடைய விஷயங்களை உணர்ந்தவர்களை பத்தியதான வாக்கியங்கள். ஒரு கிருஷ்ணனை போய் அக்ரூர் அழிச்சுண்டு வரார் அப்படின்னா எல்லாத்துக்குள்ளேயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிற பகவான் அழகா தன் கூட அழிச்சுண்டு வரக்கூடிய ஒரு சக்தி. திருப்பதி போய் பெருமாளை கையை பிடிச்சிட்டு வாங்கோ, நீங்க திருப்பதியை விட்டு இனிமேல் அங்கே இருக்க வேண்டாம், நம்ம வேற ஊருக்கு போகலாம், நீங்க திருப்பதியிலேருந்து வேற ஏதான ஊருக்கு வந்துருங்கோ அப்படின்னு ஐஷண்டு வர்றது எவ்வளவு பெரிய ஒரு காரியமோ அது போல ஒரு காரியம். அந்த மாதிரி மகோன்னதமான காரியங்களை பண்ணவர்களை பத்திய பேச்சுதான் பெண் பிள்ளை வாக்கியங்கள். இந்த பிரேவரி அவார்ட்ஸ், அதாவது ரொம்ப விசேஷமா அவள்லாம் சொல்ல, அமேசிங் இந்தியன் இப்படி நிறைய பேர் சொல்ல இல்லையா, ஒருத்தன் தனி ஒருவன் இவ்வளவு அழகா பண்ணிருக்கான்லாம் சொல்ல இல்லையா. அந்த மாதிரி அந்த அபரிமிதமான சக்தியை உணர்ந்து அனுபவிச்சவர்களை பற்றியதான வாக்கியங்கள் தான் திருக்கோளூர் பெண் பிள்ளை வாக்கியம். சரியா, அவளுடைய கண்ணோட்டத்துல இவா வேஸ்ட், இவா யூஸ்லெஸ், இவா ஒன்னுத்துக்கும் லாய்க்கு இல்லைன்றது மாதிரி ஒரு விஷயம் இல்லை. 81 வாக்கியங்களும் பியூர்லி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் விஷயங்கள், அதுதான் ரொம்ப அழகு. அந்த பாசிட்டிவா அந்த பெண் பிள்ளையுடைய வார்த்தைகள் தான் நம்ம எல்லாரையுமே பாதிக்கிறது. அப்படின்னா ஓ இப்படி கூட நம்ம யோசிக்கலாமே, நம்மையே வந்து இந்த மாதிரி இருக்கப்படாது ஏன் அப்படின்னு நமக்குள்ள ஒளிஞ்சுண்டு கிடக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம இருக்கிற பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு நாளும் குறையாது. இது மட்டும் நல்லா ஞாபகம்ங்க. நம்முடைய எனர்ஜி லெவல் அப்படின்றது மனசினுடைய அந்த உற்சாக விஷயமோ, இந்த ஆத்மாவுடைய சக்தியோ, உள்ளுக்குள்ள இருக்க பரமாத்மாவுடைய சக்தியோ ஒரு நாளும் குறையவே குறையாது. நம்முடைய எமோஷன்னாலே இது கூடுதலாகவும் குறையறதாகவும் நமக்கு அபிப்பிராயங்களை ஒழிய இதுக்குள்ள இருக்க சக்தி ஒரு நாள் குறையறதில்லை. இப்ப நன்னா வெயில் காலத்துல வெயில் அடிக்கிறது ஜோரா, குளிர்காலத்துலயும் வெயில் அடிக்கிறது, இந்த கிளைமேட் கண்டிஷன் நேதமா இருக்கு. ஆனா அதுக்காக சூரியனுடைய எனர்ஜி ஒன்றும் குறையலையே, சூரியனுக்கு எனர்ஜி ஒன்றும் குறையவில்லை. அதோட ஹீட் எனர்ஜி, அதோட சைஸ், அதனுடைய எல்லாமே அப்படியே தான் இருக்கு. இந்த எமோஷன் மாதிரி இது சுற்றி இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நம்ம சம்மர்ல ரொம்ப ஹாட்டா ஃபீல் பண்றோம், விண்டர்ல ரொம்ப விதமா விதுவிதுப்பாக ஃபீல் பண்றோம். இப்படி எல்லாமே இந்த மாதிரி விஷயங்களை கொண்டு, அப்ப அதுபோல நமக்குள்ள இருக்கிற சக்தியானது என்னைக்கும் அபரிமிதமானது. இதை நல்லா ஞாபகம் வச்சுருந்ததுனாலே நம்ம வாழ்க்கையில ஜெயிச்சுள்ளோம். பெண் பிள்ளை அந்த பாசிட்டிவ் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதை போய் தொடறான். அதை புரிஞ்சின்றவர்களை பற்றிய விஷயங்கள், அவ இந்த விஷயத்தை எப்படி அப்ரோச் பண்ணான்றது அவாவாளுடைய அனுபவம். ஆனா பெண் பிள்ளை அவளாக அவர்களாக இருந்து அதை பேசுறான், அதுதான் ரொம்ப அழகு. அனுகூலம் சொன்னேனோ மால்யவானை போலே அப்படின்னு பொழுது அவ மால்யவானா இருக்கா. காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலேன்னு அவ, ஓ காட்டுக்கு போகணுமே பெருமாள் இப்ப இருக்காரு. சோ அந்த ஒரு ஸ்டேட்டஸ்ல அந்த ஒரு சிச்சுவேஷன்ல தன்னை கொண்டு நிறுத்தி வச்சு தான் அப்படி இருக்கோமான்னு ஒரு ரொம்ப அழகான ஒரு கம்பாரிசன். அடுத்த வாக்கியம் பெண் பிள்ளை ரொம்ப அழகா சொல்றாள், யான் சிறியேன் என்றேனோ திருமலை நம்பியை போலே நான் சிறியன். ஆழ்வார் வாக்குல வந்து அவன் சிறியன் என்றேனோ அப்படின்னு வருது. சில இடங்கள்ல பாடபேதத்துல யான் சிறியன் என்றேனோ ஆழ்வாரை போலேன்னு உண்டு. அது எத்தனாவது வாக்கியம்னு நீங்க கண்டுபிடிங்க. பத்துல இருந்து பதினொன்னுக்குள்ளதான் வருது. போனா போறது இப்படியும் சொல்லிடலாம், பன்னெண்டுல இருந்து பதினஞ்சுக்குள்ளதான் வருது. இது கம்மி சொல்லணும்னா அதுக்கு நான் நேரடியா வாக்கு நம்பரே சொல்லலாம். வாக்கியத்தோடது இந்த வாக்கியம் யான் சிறியேன் என்றேனோ, இல்லாட்டி நான் சிறியன் என்றேனோ பெரிய திருமலை நம்பியை போல. அவர் பேர் வந்து பெரிய திருமலை நம்பின்னு பேரு. சாதாரணமா திருமலை நம்பி அப்படின்னு சொல்லுவார்கள். திருமலை நம்பி ரொம்ப விசேஷமான ஒரு ஆச்சாரியன். அவ்வளவு அழகா ஆள வந்தார். ஒரு அஞ்சு ஆச்சாரியர்களை தன்னுடைய சிஷ்யர்களை செலக்ட் பண்ணி அவர்கள் மூலமா ராமானுஜருக்கு பலவிதமான ரகசியங்களை உபதேசிச்சார் அப்படின்னு சரித்திரம் சொல்றோம். அதுல பெரிய நம்பிகள் தான் முதல்ல திருக்கோஷ்டி ஒரு நம்பி, அதுக்கு ஆச்சரியமா திருமாலை ஆண்டான் திருவரங்க பெருமாளறிய பெரிய திருமலை நம்பி. இந்த பெரிய திருமலை நம்பி இந்த விஷயமும் ஸ்வயம் சுவாமி ராமானுஜர் சம்பந்தப்பட்ட ஒரு வாக்கியம். அழகா பெரிய திருமலை நம்பிகள் ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கார். அப்ப சிந்து பூ மகிழும் திருவேங்கடம் அப்படின்ற ஒரு விஷயம் வருது. அப்ப திருவேங்கடமுடையான் எனக்கு கைங்கரியம் பண்றதுக்கு யாரையாவது ஆள் அனுப்புன்னு சொல்ல அழகா அனந்தாழ்வான்ற ஒரு சிஷ்யன் அனுப்புறார். அவர் அழகா அங்க கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். அவர் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கார் ராமானுஜர் இடத்துல, தேவரி ஒரு தடவை திருமலை வரணும், நந்தவன கைங்கரியம் எல்லாம் சரியா இருக்கா பாக்கணும், பெருமாளுக்கு இந்த புஷ்பங்கள் மாலையெல்லாம் உகப்பா இருக்கான்னு தேவரி பார்த்து சொல்லணும்னா சொல்லி ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தார். அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல சுவாமி ராமானுஜர் கிளம்புறார். அப்ப ராமானுஜருக்கு 39 வயசு, சில இடங்கள்ல 60 வயசு பாடபேதங்கள் உண்டு. ஆனா ஆதண்டிகேடரா அவர் பெரியவர் இருக்கிற விஷயம், 39 வயசுல சுவாமி ராமானுஜர் திருமலைக்கு பிரயாணப்பட்டார் அப்படின்னு காண கிடைக்கிறார். அப்ப அழகா சுவாமி ராமானுஜர் திருமலை வந்துட்டார். திருமலை பத்தி பேசினாலே திருமலைக்கு போகணும்ன்ற ஒரு ஈர்ப்பு வந்துடும். அது மலையப்பனுடைய ஒரு விசேஷ குணம். அப்படி இழுத்து அனுகிரகம் பண்றதுல அவருக்கு சமானம் அவர் தான். ஒவ்வொரு பெருமாளுக்கும் ஒரு குணம் உண்டு. மலையப்பன் பெருமாளே நான் உன்னை பார்க்கணும்னு பிரார்த்திச்சிருந்தோம்னா அவரே பிடிச்சு இழுத்தா தான் உண்டு. அவ்வளவு அழகு சுவாமி ராமானுஜர் மலையப்ப சுவாமியை பார்க்க அழகா கிளம்பிட்டார். ஜோரா கிளம்பியாச்சு, நேர திருமலை அடிவாரத்துக்கு வந்துட்டார். அழகா கீழெல்லாம் சேவிச்சாச்சு. திருச்சானூர் அலர்மேல் மங்கா அகலகில்லேன் இறையமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனி கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்று இல்லா அடியேன் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றார் நம்மாழ்வர். அலர்மேல் மங்கை பகவானோட வட்சத்திலே இருக்கா, ஆனா தன்னுடைய பக்த ஜனங்களுக்காக கீழே திருச்சானூர்லயும் இருக்கார். அவ்வளவு விசேஷம் திருச்சானூர் தாயா அலமேல் மங்கை. அவ்வளவு அழகு அலமேலு மங்கா அப்படின்னு எல்லாருமே கொண்டார். அம்மவாரு அப்படின்வா தெலுங்கு காரெல்லாம் அவ்வளவு அழகு. அப்ப அழகா தாயார் எல்லாம் நன்னா சேவிச்சுட்டார். எப்பயுமே திருப்பதி போறாள் அப்படின்னா முதல்ல போய் திருச்சானூர்ல தாயாரை சேவிச்சிடுங்க. தாயார் சேவிக்கிறது ரொம்ப சுலபம். தாயார் சேவிச்சிட்டோம்னாலே மலையில மலையப்பனுடைய தரிசனம் ரொம்ப நன்னா கிடைக்கும், சந்தேகமே வேண்டாம். அழகா வந்துட்டார், திருமலைக்கு வந்துட்டார். கீழ் அடிவாரத்துல இருந்து அழகா திருமலையை சேவிச்சாங்கன்னா, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான், பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே அப்படின்றார் சுவாமி நம்மாழ்வார். திருமலையை சேவிச்சாலே நம்முடைய பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடுமே அப்படின்றார். அழகா வந்தார், திருமலையை சேவிச்சார். எல்லாரும் பார்த்துட்டே இருந்தார், சுவாமி ராமானுஜர் மலை மேல ஏறுவார் ஏறுவார் ஏறுவார், பார்த்தா ஏறுற மாதிரியே இல்லை. ஏன் சுவாமி திருமலை ஏறலையான்னு உடனே அப்ப ராமானுஜர் சொல்றார், குலசேகர ஆழ்வார், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த மலையில ஆழ்வார்கள் ஆச்சாரிய புருஷா பாகவதாள்லாம் என்னவா இருக்கான்னு தெரியாது. செடியா இருப்பா, பூச்சியா இருப்பா, இரும்பா இருப்பா, படியா கடப்பா, மரமா இருப்பா, மிருகமா இருப்பா, மண்புழுவா இருப்பா, ஒரு தூசியா கூட இருப்பா, அவளை போய் நான் மிதிச்சு அபச்சாரப்படுவேனோ அப்படின்னு விட்டார். அப்ப சிஷ்யாள்லாம் சொன்னா, நீங்களே ஏறினா அபச்சாரம்னா நாங்க எப்படி ஏறுறது அப்படின்லாம் கேட்டுட்டா. கடைசியில் அனந்தாழ்வன்லாம் கீழே இறங்கி வந்து சுவாமி ராமானுஜர் சேவிச்சுட்டு, சரி சுவாமி இனிமேல் நாங்களும் மலை ஏறலன்னுட்டார். அப்புறம் வேற வழி இல்லாம பின்னாடி வர ஜனங்கள் போய் மலையப்பனை சேவிக்கணும்ன்றதுக்காக சுவாமி ராமானுஜர் கடைசியில மலை ஏறார். முழங்கால் போட்டு மலையேறார், முட்டி போட்டுன்னு நடக்கிறார். திருப்பதியே காலால நடந்தாலே நாலஞ்சு மணி நேரம் ஆகும். இந்த காலத்திலேயாவது படிகள்லாம் சௌகரியமா இருக்கு, மேலே எல்லாம் அழகா வெயில் மழையெல்லாம் வராதபடி இருக்கு. அதுல நடக்கிறதே பெரிய பாடா இருக்கு. இதுல சுவாமி ராமானுஜர் முட்டிக்கால் போட்டு திருமலை அந்த காலம்தான் கரடு முரடா இருக்கும் பாதைகள்லாம், பாதையே இருக்குமான ஏழு மலை தாண்டி உள்ள போகணும். கடைசி ஏழாவது மலையில தான் சீனிவாசன் இருக்கார். வெங்கடாத்ரி, சேஷாத்ரி, வேதாத்ரி, கருடாத்ரி, ரிஷபாத்ரி, ஆனந்தாத்ரி, அஞ்சனாத்ரின்னு சொல்லி எவ்வளவு அழகா சொல்லும் இல்லையா. அதுல ஆனந்த நிலையம் அவ்வளவு அழகு. ஏழு மலையில கடைசி மலையில தான் மலையை பண்றேன், ஆறு மலையை கடந்து ஏழாவது மலைக்கு போகணும். அத்தனை தூரம் முட்டிக்கால் போட்டு சுவாமி ராமானுஜர் ஏறார். சிஷ்யாளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சில பேர் அவரோட முட்டிக்கால் போட்டார்கள், சில பேர் பெருமை நடக்க ஆரம்பிச்சு விட்டா, ஒன்னும் பண்ண முடியல. இப்படி ஒரு அழகா திருமலையில அப்படி வந்துட்டு இருக்கார். அப்ப எதிர்க்க ஜோரா பெரிய திருமலை நம்பிகள் வரார். கையில பெருமாளுடைய பிரசாதம், பெருமாளுடைய மாலை இதெல்லாம் எடுத்துட்டு, பூர்ணகும்ப மரியாதை எல்லாம் எடுத்துட்டு சுவாமி ராமானுஜருக்காக வரார். ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டாச்சு, ஜீயர் ஆயிட்டார். இப்ப சன்னியாசி மரியாதைன்னு ஒண்ணு உண்டு, வயசு சின்ன வயசா பெரிய வயசான்றது முக்கியம் இல்லை. அப்ப எதிர்க்க பெரிய திருமலை நம்பிகள் வந்துட்டார். பேர் பட்ட பெரிய திருமலை நம்பிகள்னா, அழகா ஸ்ரீனிவாசனே தாத்த அப்படின்னு கூப்பிட்ட ஒரு பெரிய திருமலை நம்பிகள். தாத்த அப்படின்னா அப்பான்னு அர்த்தம். சந்தர்ப்பத்துல பெரிய திருமலை நம்பிகள் ஆகாச கங்கை அழகா. நம்ம திருமலையில பார்த்தோம்னா நிறைய புண்ணிய தீர்த்தங்கள் உண்டு. ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒரு மகாத்மியம் உண்டு. ஒவ்வொரு இடத்திலிருந்தும் விதவிதமான சம்பவங்கள் புராண இதிகாசங்கள்ல காண கிடைக்கிறது. இந்த கோவில் வாசல் இருக்க தீர்த்தத்துக்கு பேரு சுவாமி புஷ்கரணி, கோணேரி அப்படின்னு பேரு. கோணேரி வாழும் குருகாய் பிறப்பேனே அப்படின்ற அப்படி நிறைய தீர்த்தங்கள் நம்ம திருப்பதியில உண்டு. ஆகாச கங்கை தீர்த்தம், குமார தீர்த்தம், அப்படி நிறைய தீர்த்தங்கள் உண்டு. ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு தீர்த்தத்திலையும் ஒவ்வொரு மகாத்மியம் புராண இதிகாசங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பெரிய திருமலை நம்பிகள் தூரத்துல போய் இந்த பாபநாசம் ஜலம் உண்டு, அதுலேருந்து தண்ணி எடுத்துட்டு வருவார் பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு வேடன் அவரிடத்துல வந்து, சுவாமி தாகமா இருக்கு, தீர்த்தம் கொடுங்கோ அப்படின்றான். அப்ப பெரிய திருமலை நம்பிகள் இப்படி பாக்கிறார், நீ நன்னா இருக்காய், உடம்பு பலமா இருக்கு, உயிர் போகிற மாதிரி ஒரு நிலைமையும் உனக்கு கிடையாது, அதுலயும் காற்றில் அலையக்கூடிய வேடுவனாத்தான் நீ இருக்காய், அதனால உனக்கு இந்த மலையில இருக்க தீர்த்தங்கள்லாம் நன்னா தெரியும், இந்த தீர்த்தம் நான் பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு எடுத்துட்டு போறேன், இதை நான் உனக்கு கொடுத்தேன் அப்படின்னா பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு நேரம் கலந்து போயிடும். அதனால நீ நன்னா தானே இருக்க, நீ எங்கேயாவது போய் குடிச்சுவே தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஒரு பாடு நடந்துருன்னா, தர்மம் பண்றோம்னா கூட ஒரு நிதானம் இருக்கணும். இப்போ ஒருத்தன் உயிர் போகிற நிலைமையில இருக்கான் அப்படின்னா யோசிக்கவே வேண்டாம், அவனுக்கு எந்த செலமா இருந்தாலும் கொடுக்கலன்னா. ஏகநாதர் உயிர் போகிற நிலைமையில இருந்த ஒரு கழுதைக்கு பாண்டுரங்கனுக்காக கொண்டு வந்த கங்காஜலத்தை கொடுத்தார் அப்படின்னு காண கிடைக்கிற. அதாவது நிறைய தர்மம் உண்டு, விசேஷ தர்மம், சாமானிய தர்மம், ஆபத் தர்மம், நிறைய உண்டு. தர்மம் ரொம்ப அழகா இருக்கு, நம்ம எல்லாம் இந்த காலத்துல ஒழுங்கு புரிஞ்சுக்கிறது இல்லை. இது தப்பு அது சரி, 10-50 பேசிடுறோம். இடம், பொருள், நிலைமை, பண்றவா, இவ எல்லார பொறுத்தும் தர்மமானது மாறுபடும். சரியாப்ப ஒரு பெரிய லெவல்ல ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி இருக்கார், எல்லாருக்கும் ஒரே ரூல்ன்றதுனால ஜனாதிபதியும் வந்து கூட்டத்தோட கூட்டமா வந்து இமிகிரேஷன்ல நிக்கணும் அப்படின்னா அது எப்படி சரிபட்டு வரும்? செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் உண்டு. அப்ப அப்ப கூட அவரு கூட 5 நிக்கணும், மத்தவாளு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதனால அவருக்கும் இமிகிரேஷன் எல்லாம் வந்து தனியா இமிகிரேஷன் அவர் போய் லைன்ல நின்று நான் எதுக்கு ஃபாரின் போறேன், இந்த மாதிரி ஒரு மாநாடு இருக்கு, அவளோட ஒப்பந்தத்துக்கு போறேன்னா இமிகிரேஷன் அவர்கிட்ட சொல்லிட்டு இமிகிரேஷன் கிளியர் பண்ணிட்டு பாஸ்போர்ட் ஸ்டாம்பிங் அவர் போய் பண்ணிட்டு போன அவசியம் கிடையாது. அதே ஒரு நார்மல் சிட்டிசன் போறான்னா எதுக்கு போறான், என்ன போறான்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த சிச்சுவேஷன் அண்ட் த பர்சன். நிறைய இருக்கு. தர்மம்ன்றது ரொம்ப விசேஷம், ரொம்ப நுணுக்கமானது, சூக்மமானது. அதனால எந்த ஒரு தர்ம விஷயத்திலையும் 10-50 ஒரு தீர்மானத்துக்கு வந்துடாதீங்க, தெரிஞ்சவாழ் இடத்துல கேட்டுக்கோங்க. பெரிய திருமலை நம்பிகள் இவ்வளவு விஷயம் சொல்லி அவனுக்கு தண்ணி தரமாட்டேன்றார். உடனே ஒரு பிராமணன், அதனால வீடு உனக்கு தரேன், கதை கட்டி விட்டுறப்படாது யாராவது எங்கேயாவது, அதுக்காக இவ்வளவு தெளிவா சொல்லி வைக்கிறேன். ஏன்னா நம்முடைய கதைகளை திருச்சி எழுதுறதுல நிறைய பேர் மகா கெட்டிக்காரர்களா இருக்கா, தப்பு தப்பா சொல்றதுலயும் நிறைய பேர் மகா கெட்டிக்காரர்களா இருக்கா. அதனால எப்பொழுதுமே நம்முடைய விஷயங்கள் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு சந்தேகம், ஒரு நெருடல் வர்றது அப்படின்னா விஷயம் தெரிஞ்ச பிரிவாளிடத்துல கேட்டு தெளிஞ்சுண்டு அதன் பிறகு அதை பத்தி ஒரு ஃபேஸ்புக் கமெண்டோ வாட்ஸ்அப் விஷயமோ எதுவா இருந்தாலும் அவசரப்படாதீங்க. பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை தப்பா பேசுறது ரொம்ப சுலபம், புரிஞ்சுட்டு பேசுறது தான் ரொம்ப நியாயமானது கூட. இவ்வளவும் சொல்லிட்டார். ஆனா அந்த வேடுவன் கேட்கல, திரும்பி திரும்பி கிடந்த அவர் சொல்லாம கிளம்பி வந்துட்டார். அப்ப திடீர்னு பார்த்தா பானையில ஜலம் குறையிற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா பின்னாடி இந்த வேடுவன் அம்பு போட்டு அந்த பானையை ஓட்ட பண்ணி அதுலேருந்து வழியக்கூடிய ஜலத்தை பின்னாடியே குடிச்சிட்டு வந்துட்டேன். அவர் கோவம் வந்துட்டேன், ஏன் இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கேன், இதையும் தாண்டி ஒரு திருடுதனம் பண்றியே, வெக்கமா இல்லையா? பெருமாளுடைய திருமஞ்சன தலத்தை குடிச்சு உனக்கு என்ன ஆக போறது அப்படின்னு கத்தினார். அப்ப வேடுவன் சிரிச்சான், என் திருமஞ்சன ஜலத்துக்கு நான் குடிக்காம வேற யார் குடிப்பா அப்படின்னார். அவருக்கு ஒன்றும் புரியவே இல்லை. டக்குன்னு பார்த்தா ஸ்ரீனிவாசனாகவே பெருமாள் காட்சி கொடுத்தான். நீ இவ்வளவு தூரம் நடக்க வேண்டாம், நீங்க நடக்கிறது என் கால் வலிக்கிறதுன்னுட்டான் சுவாமி. சுவாமியே அழகா அம்பு போட்டு ஒரு பாறை இடுக்கலேருந்து ஜலம் வர வச்சார். அதுதான் ஆகாச கங்கை தீர்த்தம். பாப விநாசத்துக்கு வரைக்கும் நீ இனிமே நடக்க வேண்டாம், இந்த ஆகாச கங்கை ஜலத்தை எடுத்துட்டு போங்கோன்னு பெருமாள் சங்கல்பம் பண்ணார். பெருமாளே அவரை தாத்தகன் கூப்பிட்டதுனால தாத்தாச்சாரியார் அப்படின்னு அவருக்கு பெயர். இன்னைக்கு நிறைய பேர் தாத்தாச்சாரிய வம்சத்தை உண்டுகள். அப்பேற்பட்ட பெரிய திருமலை நம்பிகள் இவ்வளவு பெரியவர். சீனிவாசன் பிரத்யக்ஷம், அந்த பெரிய திருமலை நம்பிகள் ராமானுஜர் வரவேற்க வராருன்னா யோசனை பண்ணி பாருங்க. இப்ப நம்மளெல்லாம் அப்படி யாரா வரவேற்க வந்தா அவரே என்ன வரவேற்க வந்தாரு தெரியுமா அப்படின்னு நம்ம பெருமையை பேசுவோம். இது லோகத்தினுடைய ஸ்வபாவம். இந்த பெரிய திருமலை நம்பிகள் அழகா வந்துட்டார். அந்த உடனே ராமானுஜர் என்னமோ பண்ணிடுத்து, அடியேன் என்ன வரவேற்க தேவரீரே வரணுமா, யாராவது ஒரு சின்ன ஆள் அனுப்பப்படாதா, சிறியவர் அனுப்பப்படாதான்னுட்டார். இல்லாதபடி ராமானுஜருக்கு சொந்த தாய் மாமன் இந்த திருமலை நம்பிகள். சொந்த தாய் மாமன் ராமானுஜருக்கு பிறந்த உடனே இளையாழ்வார்னு பேர் வச்சதே இவர் தான். ராமானுஜரை பார்த்து கொண்டாடி என் மருமான் அப்படின்னு உச்சி முகந்து இளையாழ்வார்னு பேர் வச்சார். அப்பேற்பட்ட மாமா, அதில்லாதபடி ஆளவந்தாருடைய உத்தமமான சிஷ்யன், சீனிவாசனுக்கு அப்பா, சீனிவாசன் பெருமாளுக்கே அப்பான. இப்ப எவ்வளவு பெரிய பாருங்க, இவ்வளவு பக்குவம் உடைய திருமலை நம்பிகள் அவர் ராமானுஜரை வரவேற்க வந்திருக்கார். அப்ப பதறுமா பதறாதா உடனே? அதனால் ராமானுஜர் சொன்னார், தேவரீரே வரணுமா, யாரேனும் சிறியவரை அனுப்பியிருக்கலாமே அப்படின்னு. உடனே பெரிய திருமலை நம்பிகள் இப்படி சிரிச்சுட்டே சொன்னார், நானும் தேடினேன் ராமானுஜரே, திருமலையில என்ன காட்டிலும் சிறியவன் யாரும் இல்லைன்னு. அதாவது அந்த பக்குவம், சாதாரணமா நம்ம எல்லாம் நான் பெரியவன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப வருஷம் ஆயாச்சு. நம்ம எல்லாம் வந்து சின்ன குழந்தையா இருக்கும்போதே நான் பெரியவன். எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா, ஏதாவது ஒரு திருப்பாவையோ நாலு ஸ்லோகமோ ABCDயோ கத்துட்டோம்னா, ஆத்துல பெரியவா யாரா வந்து அந்த குழந்தைய சொல்ல வைக்கிறதுக்காக அந்த தாத்தாவுக்கு தெரியாது, அந்த மாமாவுக்கு தெரியாது, நீ சொல்லு பாக்கலாம். அப்ப நினைச்சுப்போம், அப்ப நமக்கு தான் தெரியும், அன்னைக்கு ஆரம்பிச்சது நான் தான் பெரியவன். அது போகிறதே இல்லை, அதுதான் இன்னும் கஷ்டமே. பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க யாராத்துக்கெல்லாம் போவோம், நாங்களாம் உபன்யாசம் பண்ண உடனே உடனே வாத்து குழந்தை இந்த மாமாவுக்கு திருப்பாவையே தெரியாது நீ சொல்லு அப்படின்னு சிரிப்பு தான் வரும். 15 வருஷமா 20 வருஷமா திருப்பாவை உபன்யாசம் பண்ணிட்டு இருப்போம், ஆனா அந்த குழந்தை கிட்ட சொல்லுவோம் அந்த மாமாவுக்கு திருப்பாவையே தெரியாதுன்னு. நானும் சிரிச்சுட்டு வேணா குழந்தையோட இதுக்காக விட்டுருவோம். ஆனா அது என்ன ஆகுது, அந்த குழந்தையோட மனசுல தான் பெரியவன், தான் மட்டும்தான் பெரியவன்ற நினைப்பு வந்துடுது. ஆனா இங்க பெரிய திருமலை நம்பிகள் அழகா சொல்ல, நானும் தேடி பார்த்தேன் ராமானுஜா, என்னை காட்டிலும் சிறியவன் இல்லை. சாதாரணமா யாருக்கா வயசாயிருந்தேன், எனக்கு ஒண்ணு வயசாகல, அவளை விட நான் இளமையா தான் இருக்கேன், நான் சின்ன பொண்ணு தான், நான் சின்ன பையன் தான் அப்படின்னு சொல்லுவார்கள். இது அப்படி இல்லை, குணத்துல பார்த்தோம்னா திருமலையில இருக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வசத்தியா இருக்கா. கைங்கரியத்துல ஒருத்தர் வசத்தியா இருக்கார், பக்தியில ஒருத்தர் வசத்தியா இருக்கார், பெருமாள் கோவில்ல கிளீன் பண்றதுல ஒருத்தர் வசத்தியா இருக்கார். அத்தனை பேர் தேடி சொல்றார், கோவில்ல அந்த பெருக்கிற வாழ்லாம் இருப்பா பாருங்க, அவள்லாம் என்னமா பெருக்கிறா, அவள்லாம் பெருக்கிறதுனாலதான் பெருமாள் கோவில என்ன இருக்குன்ற. கோவில்ல 10 பாத்திரம் தேய்க்கிறவா இருப்பா, அவள்லாம் என்னமா 10 பாத்திரம் தேய்க்கிற, பல பல பலன் தங்கம் மாதிரி ஜொலிக்கிறது பித்தளை பாத்திரம் எல்லாம். விறகு கட்டை உடைக்கிறவன் என்ன அழகா உடைக்கிறான்னு தெரியுமா, அவன் கரெக்டா உடைக்கிறான், அழகா அடுப்புல வச்சோம்னா கடகட கட கடகடன் தலிக பண்ண முடியும் சுவாமிக்கு அப்படின்ற. இப்படி கோவில்ல பூ கற்றவன், பெருமாளுடைய வஸ்திரம் தைக்கிறவன், இப்படி எல்லாத்தையும் எல்லாரையும் கம்பேர் பண்ணிட்டு, பெருமாள் கோவில் இருக்கக்கூடிய யானை பசு நிறைய உண்டு இல்லையா. திருப்பதியில கைங்கரியதுக்காக கேட்கணும், கோடானு கோடி பேர் உண்டு. அந்த காலத்திலிருந்தே திருப்பதியில மட்டும் கைங்கரிய நிறைய பேர் என்னைக்குமே உண்டு. எல்லா கோவில்கள்லயுமே கைங்கரியம் சரியா கவனிச்சோம்னா, அந்த காலகட்டத்தில எல்லாம் ஒரு கோவிலை நம்பியே சுத்தி இருக்க கிராமங்கள்லாம் ஜீவிச்சிடும். கோவிலுக்காக உழறது, கோவிலுக்காக வஸ்திரம் தைக்கிறது, கோவிலுக்காக கைங்கரியம் பண்றது, இப்படியே இந்த அக்கம் பக்கத்துல இருக்க கிராமங்கள் தான் நம்ம ஊர் நிறைய கோவில்கள். கோவில்களை கொண்டே நம்முடைய சமுதாயம் அவ்வளவு அழகா நன்னா இருந்த ஒரு காலகட்டம். கோவில்கள்னாலே நம்ம சமுதாயம் வீண் போகவே இல்லை, கோவில்கள்னாலதான் நம்முடைய சமுதாயம், நம்முடைய தொழில்கள், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு எல்லாமே காப்பாற்றப்பட்டிருக்கு. இன்னி வரைக்கும் கோவில்கள் இல்லை அப்படின்னா அடையாளம் போயிருக்கும். இன்னைக்கு பழக பெரிய பெரியதான எத்தனையோ விஷயங்கள்லாம் காணாம போயிடுச்சு. சிவிலைசேஷன்லாம் எத்தனையோ, இப்ப கிரேக்கா கிரீக் சிவிலைசேஷன், ரோமா சிவிலைசேஷன் எல்லாம் காணாமலே போயிடுது. ரோமா ரோம நாகரீகம் எல்லாமே போயிடுது, எங்கேயோ போயாச்சு. இதையும் தாண்டி பாரத பூமி அவ்வளவு அழகா இந்து கலாச்சாரம் ஜீவிச்சுருக்குன்னா, கோவில், பக்தி, நம்முடைய இதிகாச புராணங்கள் இதெல்லாம் தான் இன்னைக்கும் பல விஷயங்களை காப்பாத்தின்றிருக்கு. இல்லாடி எத்தனையோ புராதனமான அடையாளங்களை நாம இழந்திருப்போம். அவ்வளவு அழகு பெரிய நம்பிகள் இப்படி இந்த கோவில் எவ்வளவு கைங்கரியம் பண்றாரு இல்லையா. விளக்கேற்றத்துக்கு ஒருத்தர் உண்டு, கோவிலுக்கு எண்ணெயை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, விவசாயம் பண்ணி காய்கறி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உண்டு, கோவில் பசுக்களை பராமரிக்கிறதுக்கு ஆள் உண்டு, கோவில்ல பெருக்கிறதுக்கு உண்டு, கோவில்ல திருமஞ்சனம் பண்றதுக்கு ஜலம் எடுத்து கொடுக்கறவா உண்டு, அந்த பாத்திரங்கள் பண்ணி கொடுக்கறவா உண்டு, பெருமாளுடைய ஆபரணங்களை சுத்தம் பண்றவா கைங்கரியம் உண்டு, மாலை கட்டுற கைங்கரியம் உண்டு, பெருமாளுக்காக கீழேந்து மேல சாமான் கொண்டு போகணுமே. இந்த காலத்தை விடுங்க, அந்த காலத்துல 7 மலைக்கு சாமான் எப்படி கொண்டு போய், நினைச்சு நினைச்சு இப்ப ரோடெல்லாம் இருக்கு, 7 மலைக்கு சாமான். அந்த காலத்துல மனுஷா தூக்கிட்டு போவோம், மூட்டை மூட்டையா அரிசி புளி பருப்புலேருந்து பெருமாளுக்கு நெய்யிலேருந்து இத்தனையும் காட்டு வழி பாதையில போவா. அவ்வளவு தூரம் கஷ்டம், சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளவும் தாண்டி இந்த கோவில்ல தான ரெனவேஷன் தான் கல்லு முதற்கொண்டு எல்லாம் கீழேந்து எடுத்துட்டு போனோம். இவ்வளவு பேர் உண்டு, ஒரு கோவில்ன்றது ரொம்ப பெரிய விஷயம். அத்தனை பேருக்கு கைங்கரியம் எல்லாம் உண்டு இல்லையா. கோவில்ல ஏதானும் ரெனவேஷன் எல்லாம் பண்றான்னா, அழகா கூரவேயனம் அக்னிகுண்டம் எல்லாம் பண்ணணும்னா, அதுக்காக கீழேந்து சமைத்து எல்லாம் கொண்டு போனோம். இவ்வளவு கைங்கரியம் பண்றவர்களையும் கம்பேர் பண்ணி பெரிய நம்பிகள் சொல்றாள், என்னை காட்டிலும் சிறியவர் எவரும் இல்லை. நம்மளா சாதாரணமா கோவில போனா இவா பெரியவா அவா பெரியவா அப்படின்னா, ஜரகண்டி சொல்றவாள் பார்த்தாலே கோபமா வரும், என்னதுக்கு அவள் ஜலகண்டி சொல்றா அப்படின்னு கோபம் வரும். எவ்வளவு பெரிய கைங்கரியம், மலையப்ப சுவாமி இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துன்னு அவளுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்து தன் முன்னாடி நிக்க வச்சிருக்கான். எல்லாருடைய வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்துற பெருமாளுடைய சந்நிதியில கூட்டத்தை ஒழுங்குபடுத்துற ஒரு பாக்கியம் அவளுக்கு விளையாட்டு கிடையாது. அத்தனை விசேஷம். இந்த மாதிரி பெரிய திருமலை நம்பிகள் அந்த திருப்பதியில இருக்க எல்லாரையும் நான் பார்த்தேன், ராமானுஜா என்னை காட்டிலும் சிறியவர்களா, நான் பக்தியில கொஞ்சம் குறைச்சல், என்ன மனசு வேணும், நமக்கு என்னைக்காவது பக்தியில நான் குறைச்சல்னு தோணிருக்கா, பக்தியில கம்பேர் பண்ணும் அவளை விட நம்ம வசத்தின்னு தோணுமே ஒழிய நம்ம குறைச்சல் அப்படின்னு தோன்றது கிடையாது. அப்படியே தோணினாலும் அத்திபூதா போலே எப்பயோ தானே தோன்றது. அவ்வளவு அழகா அவர் சொல்றார், நான் சிறியன், என்ன காரணம் சிறியவர் எவரும் இல்லைப்பான்னுட்டாரா. ராமானுஜர் கண்கள் அப்படி கண்ணீர் வழிஞ்சதா. சிஷால் எல்லாம் ஒரு பார்வை பார்த்தார், பாத்துக்கோங்கோ எத்தனை பெரியவர், எவ்வளோ பெரிய மகாத்மா, அவர் சொல்றார் நான் சிறியன்னு சொல்றாரு அப்படின்னா. இந்த விஷயத்தை தான் பெண்பிள்ளை சொல்றாள், நான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. பெரிய திருமலை நம்பி நம்ம மலையப்ப சுவாமிக்கு கியூல நின்னோம்னா ஒரு இடத்துல கோவில் பக்கத்துல போய் ஒரு பிரிட்ஜ் மாதிரி போய் இறங்குவோம், கரெக்டா ஒரு ரத வீதி இருக்கும், அந்த கோவில் பக்கமா நம்ம நடந்து போகும்பொழுது மேலே பார்த்தோம்னா அந்த பிரிட்ஜ கிராஸ் பண்ணி உள்ள இறங்கணும், கோவில் ஒட்டி இறங்குவோம். இந்த ரத வீதியில நம்ம மேலே பார்த்தோம்னா நம்மளுடைய ரைட் சைட்ல பார்த்தோம்னா பெரிய திருமலை நம்பிகளுடைய சந்நிதி உண்டு, நிறைய செண்பக மரமா சுத்தி வர நட்டிருப்பா. அவ்வளவு பெரியவர் இந்த பெரிய திருமலை நம்பிகள். பெண்பிள்ளை சொல்றா, அவ்வளவு பெரியவர் நான் சிறியன் அப்படின்னார், நான் என்ன சுவாமி அடியாள் முசல் புழுக்க, வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, நான் போய் ஊரை விட்டு போகப்படாதுன்னு தேவர்கள் சாதிக்கிறாளே, நான் என்ன திருமலை நம்பிகளா. அவர் அவர் திருப்பதி விட்டு போயிட்டாருன்னா நிஜமாவே மலையப்ப சுவாமிக்கு நஷ்டம், நான் போனால் வைத்தமானதிக்கோ திருக்கோளூருக்கோ ஒரு நஷ்டமும் கிடையாது. அடியாள் முசல் புழுக்க, வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, இது நேரடியா அனுபவிச்சவர் ராமானுஜர். நான் சிறியன்னு பெரிய நம்பிகள் சொன்னதே ராமானுஜரிடத்துல, அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ளை சொல்றாள், நான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியை போலே. ரொம்ப விசேஷம் சுவாமி ராமானுஜர், பேர்பட்டவர். பெரிய திருமலை நம்பிகள் வந்தார், ரிசீவ் பண்ணிட்டார், ராமானுஜர் அவரோட போறார், பெருமாளை சேவிச்சுட்டார். அப்ப பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார், திவ்ய தேசத்துல ஒரு மூணு நாளாவது இருக்கணும்னு சம்பிரதாயம் அப்படின்றார். அப்ப ராமானுஜர் வேற வழி இல்லாம அன்ன ஆகாரம் எல்லாம் எடுத்துக்காம மூணு நாள் திருமலையில தங்கினார்னு இருக்கு. அதுக்கப்புறம் சுவாமி ராமானுஜர் பெரிய திருமலை நம்பிக்கையிடத்த சொல்றார், சுவாமி இந்த மாதிரி அடியேன் ராமாயண காலக்ஷேபம் உங்களிடத்த கேட்கணும்னு நியமனம் தேவரி சொல்லணுமே. உடனே சரிப்பா அப்படின்றார். ஆனா நீ மலை மேல இருந்தா ஒன்னும் சாப்பிட மாட்டேங்கிறாய், சரி நீ கீழ் திருப்பதில இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு கீழே இறங்கி வந்து ராமானுஜருக்கு ஒரு வருஷ கால பரியந்தம் ராமாயணம் சொல்லி கொடுத்தார். எப்பேற்பட்டவர் பார்த்துக்கோங்க, டெய்லி பெருமாளுக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணிட்டு தான் பண்ண வேண்டிய கைங்கரியம் எல்லாம் பண்ணிட்டு ராமானுஜருக்காக கீழே இறங்கி வந்து ராமாயண காலக்ஷேபம் ஒரு வருஷம். நம்ம எல்லாம் ஒரு வருஷம் ராமாயணம் சொன்னா இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் உண்டானே தெரியாது எனக்கு. ஒரு வருஷம் சொல்லியிருக்காரா, எப்படி சொல்லியிருப்பார் பாத்துக்கோங்க, அந்த ராமாயணம் எப்படி இருக்கும் வர்ணிக்கவே முடியாது. பெரிய திருமலை நம்பிகள் சொன்ன ராமாயணத்தை யாரும் எழுதி வைக்கல, அதுதான் பின்னாடி நிறைய வியாக்கியானம் இருக்க வழியே. ஒரு வருஷம் ராமாயணம், ஒன்பது நாள்ல எல்லாரும் சொல்லி முடிக்கிற ராமாயணத்தை ஒரு வருஷம் சொல்லியிருப்பாருன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு எத்தனை விதமான அர்த்தம் சொல்லியிருப்பார், ஒவ்வொரு வார்த்தைக்கு எத்தனை விதமான அனுபவங்களை கொடுத்திருப்பார். அப்படி ராமானுஜருக்காக பெரிய திருமலை நம்பிகள் ஒரு வருஷ கால பரியந்தம் ராமாயண காலக்ஷேபம் பண்ணியிருக்கார். அதை கேட்டு அந்த ராமானுஜரிடத்துல இந்த பெண்பிள்ளை சொல்றா, யான் சிறியன் என்றேனும் திருமலை நம்பியை போலே. ராமாயண காலக்ஷேபம் முடியறது, முடிஞ்சவுடனே பெரிய திருமலை நம்பி அவ்வளவு சந்தோஷப்படுறார். உடனே ராமானுஜர்ட்டப்பா, சாதாரணமா ஒரு உபன்யாசம் நடக்கிறது ஒரு காலக்ஷேபம் நடக்கிறதுன்னா முடிஞ்சவுடனே பண்ணவாளுக்கு அழகா ஜோர சம்பாவனை அப்படின்னு கொடுப்பா, அவளுக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்னு. இங்க உள்டா பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார், அப்பா ஒரு வருஷ கால பரியந்தம் நீ ராமாயணம் கேட்டிருக்கார், இந்த மாதிரி என்ன நீ ராமாயணம் அனுபவிக்க வச்சார், உனக்கு நான் என்ன கொடுக்கட்டும்னு கேட்கறேன். உபன்யாச மன்னவா வந்து கேட்டவாளுக்கு கொடுக்கணும்னா நினைச்சு பாருங்க, உபன்யாச மன்னவாளுக்கு கொடுக்கற இங்க ஒரு கேட்கிறார், நீ ரொம்ப அழகா கேட்டிருக்கா, உனக்கு என்ன கொடுக்கட்டும்னு கேட்கிறார். அப்ப ராமானுஜர் சொல்றார், எம்பார் கோவிந்தரை தாரும்னு வாங்கிக்கிறார். அப்படி ராமானுஜருக்கு கிஃப்ட் கொடுத்த பெரிய திருமலை நம்பிகள், ராமானுஜருக்கு பேர் கொடுத்த பெரிய திருமலை நம்பிகள், சீனிவாசனுக்கு தகப்பனான பெரிய திருமலை நம்பிகள், ராமானுஜருக்கு அவருடைய எம்பார் கோவிந்தருக்கும் ஒரு மாமா தான், எம்பார் கோவிந்தரை கொடுத்த பெரிய திருமலை நம்பிகள். இவ்வளவு பெரியவர் நான் சிறியன்னு சொன்னா நம்ம எல்லாம் திருப்பதி பக்கம் எட்டி கூட பார்க்கப்படாது. திருப்பதின்ற வார்த்தை சொல்றது கூட அதிகாரம் கிடையாது. ஆனாலும் மலையப்பன் நம்மளை அனுகிரகிக்கட்டும். அப்பா பெண் பிள்ளையுடைய அனுபவத்தை பார்த்துக்கோங்க. யான் சிறியன் என்றேனோ, இனிமேல் நான் பெரியவன் தோணிதான் இல்ல மைண்ட்ல வரணும். நம்ம எப்படியுமே டெய்லி ஒரு நாளாவது தோணில நான் பெரிய ஆள் தான் அப்படின்னு சத்தியமா தோணும். இல்லையா நீங்க சொன்னா போய் நான் நம்ப மாட்டேன். ஏதான ஒரு விஷயத்துல சத்தியமா நான் பெரிய ஆள் அப்படின்னு தோணிடும். நம்ம ஊர்ல கேட்கவே வேண்டாம், கொண்டாடுறதுக்கு நம்மளை சுத்தினே ஒரு காக்கா கூட்டம் இருக்கும், கொண்டாடி கொண்டாடியே நாசம் பண்றதுக்குன்னு. நம்மளை கொண்டாடி நாசம் பண்றது ஒரு 1000 கோடி பேர் உண்டு. அதுல தப்பிக்கிறது தான் உலகத்துல பெரிய சாதனை. என்னை பொறுத்த வரைக்கும் கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல எதுவா பெரிய சாதனைனா அகமொழித்து விட்டேன் விட்டு அவருக்கு தான் பேர் போடணும். வேற யார் பேரையும் போடவே கூடாது. ஏன்னா நிறைய பேர் வந்து பேர் வர்றதுக்காக தானே சாதனையே பண்றது, அப்புறம் இது இப்படி சாதனையாகும். இது ஒண்ணுமே இல்லை, அவ்வளவு விசேஷம். நான் சிறியன் என் செய்யணும், அதனால இனிமேல் யாராவது நான் பெரிய ஆள் அப்படின்னா பெரிய திருமலை நம்பி கதையை சொல்லிடுங்க, அப்படிலாம் இருந்திருக்காருப்பா பாத்துக்கோ அப்படின்னு விடுவோம். மற்றவாளுக்கு எதுக்கு, நம்ம கதைக்கு வருவோம். எப்பயாவது எதானோ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா சமைச்சிருக்கேன், நான் அண்ணா துணி துவைக்கிறேன், நான் அண்ணா வேலைக்கு போறேன், நான் அண்ணா சம்பாதிக்கிறேன், தியானம் ஒண்ணுமே இல்லாத விஷயத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு அகம்பா வரும். இந்த தெருவில் எங்கேயாவது ஒரு குப்பை இருக்கும், தொண்டு குப்பை தொட்டில போட்டுருவா உடனே என்ன மாதிரி ரெஸ்பான்சிபிளா யாரும் இல்லைன்னு விடுவா. ஒரு குப்பையை ஒரு நாள் தொட்டியில போட்டதுக்கு இல்ல வேற அவளுக்கு வந்து சமூக சீர்திருத்தாளர் எல்லாம் பேர் வேற வச்சிருவா, சமூக ஆர்வலர் எல்லாம் பேர் வச்சுடுறா. இன்னைக்கு ஒரு 4 விஷயம் பண்ணியாச்சுன்னா அவ சமூகத்தை திருத்தறதுக்காக பகு பிரயத்தனம் பண்றான். அதனால எப்பெல்லாம் எங்கேயாவது நீ ரொம்ப பெரியவன் அப்படின்னா இல்ல நான் சிறியவன், நான் சிறியவன், நான் சிறியவள், நான் சிறியவள், ரொம்ப சர்வசாதாரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவோம். பிராமணா சரியில்லை, கோவில் சரியில்லை, அசோசியேஷன் சரியில்லை, சங்கம் சரியில்லை, கை கோவில கைங்கரியம் பண்றதா சரியில்லை, பணக்காரா சரியில்லை, ஏழை சரியில்லை, பொலிட்டீஷியன் சரியில்லை, ஆத்துக்காரர் சரியில்லை, குழந்தை சரியில்லை, பந்துக்கள் சரியில்லை, வேலைக்காரன் சரியில்லை, யாராவது சரி இருக்கான்னு ஒத்துண்டுக்கோமா சொல்லுங்க. ஏன் நம்மளே சரியில்லை, நம்ம சரியா இருந்தா எல்லாரும் சரியா இருக்கான் தோணும், நம்மளே சரியில்லை. யத்பாவம் தத்பவதி. அதனால இனிமேல் நான் பெரிய ஆள் அப்படின்னா உடனே பெண் பிள்ளை ஞாபகம் வரணும், நம்ம திருமலை நம்பி ஞாபகம் வரணும், நம்ம ராமானுஜர் ஞாபகம் வரணும். ஆச்சு 75 வாக்கியங்கள், இன்னும் 6 வாக்கியங்கள். இனிமேல் நீங்க தான் முடிவு பண்ண சிறியனா பெரியனான். ராதே கிருஷ்ணா. ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய், ஜெய் போலோ திருக்கோளூர் மதுரகவி ஆழ்வாருக்கு ஜெய், ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கீம், ஜெய் போலோ ஸ்ரீ பெரிய திருமலை நம்பிகளுக்கு ஜெய், ஜெய் போலோ யதிராஜர் பாஷ்யக்கார சுவாமி ராமானுஜமூர்த்தி கீ ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சரியா 75 இந்த டைமண்ட் ஜூப்ளினா சொல்லலாம், அந்த மாதிரி டைமண்ட் ஜூப்ளி பிளாட்டினம் ஜூப்ளி 75னா, அந்த மாதிரி பெண் பிள்ளை வாக்கியங்கள்ல 75 தொட்டாச்சு. இன்னும் 6 வாக்கியங்கள், இன்னும் 6 நாள். ராதே கிருஷ்ணா.